நமஸ்காரம். ஒரு மூன்று நிலைகளை பற்றி சொல்லுகிறேன். சற்று குழப்பமாக இருக்கலாம், ஆனால் தெளிவாகிவிடும். நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருகிறதுன்னு வைத்துக் கொள்வோம். வண்டியில் போய் கொண்டிருக்கிறோம், ஏதோ மோதுவது போல ஒருத்தர் வருகிறார், அல்லது யாரோ ஒருத்தர் அடிக்க வருகிறார். அப்ப சுத்தி இருப்பவர்கள் நம்மை காப்பார்கள். ஏன் சண்டை வேண்டாம் அப்படின்னு விலக்கி விடுவதற்கு வருவார்கள். அதே இந்த சுத்தி இருப்பவர்கள் நல்லவர்களாக இல்லை என்றால் அவர்களும் சேர்ந்து நம்மை எதிர்ப்பார்கள், நமக்கு கஷ்டம்தான் விளையும். இது வெளியில் இருப்பவர்களை பற்றி, வெளி ஆபத்தை பற்றி. இரண்டாவது நிலை, நம் உடல், நமக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி. ஏதோ ஒரு நோய் தாக்குதுன்னு வைத்துக் கொள்வோம். அப்ப நம் உடலில் இருக்கும் அணுக்கள் தான் அதை எதிர்த்தாக வேண்டும். அது நல்லதாக இருக்குமானால் நன்கு போராடும், எதிர்க்கும், நோயை விரட்டிவிடும். அந்த எதிர்ப்பு சக்தி நல்லதாக இல்லை என்றால் அப்ப நோய் வென்றுவிடும், நமக்கப்ப நோய்தான் வரும். இது நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய நல்லதும் தீயதும். அப்ப முதல் படியில் பார்த்தது வெளியிலிருந்து ஆபத்து, உடம்புக்கு ஆபத்து, அதற்கும் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவு வந்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறத பொறுத்து தான் உதவி கிட்டுமா கிட்டாதா என்று தெரியும். இரண்டாவது நிலை நம் உடலுக்கே வந்தது, உள்ளேயே வந்தது. அதை எதிர்ப்பதற்கு இரத்தத்தில் இருக்கும் அணுக்கள் போராடும். அது நல்லதாக இருக்குமானால் நாம் ஜெயித்து விடலாம், நோயை போக்கிவிடலாம். அது நல்லதாக இல்லை என்றால் நமக்குத்தான் ஆபத்து. இப்ப இதெல்லாம் முதல் ரெண்டு நிலைகளும் உடல் ரீதியாக சொன்னேன். அடுத்தது மன ரீதியானது. நம்முடைய புத்தி இருக்கிறது அறிவு, மனம் இருக்கிறது சிந்திக்கக்கூடிய கருவி, சிந்தனைக்கு கருவி. மதிவிகற்பம் என்று ஆழ்வார் ஒரு போஷரத்தில் சொல்லுகிறார். கண்ணனும் கீதையில் சொல்லும்போது மாயையா அபகிருத ஞானாக ஆசுரம்பாவம் ஆசிரித்தாக என்று பொய்ப்பேச்சாலே மனதை பறிகொடுத்தவர்கள், மயங்கிவிட்டவர்கள் என்று ஒரு சாராரை சொல்லி அவர்கள் என்னை ஆசிரியப்பதில்லை என்று கூறுகிறார். அப்படின்னா உலகில் நம்மை குழப்புவதற்கு, நமக்கு இருக்கும் நம்பிக்கையை தகர்ப்பதற்கு பலரும் பேசுவார்கள். நாம் வணங்கும் கடவுளை பற்றி, நாம் வணங்கக்கூடிய அரோ மகானை பற்றி, நம் ஆச்சாரியனை பற்றி, இப்படியெல்லாம் ஏதாவது பேசி நம்மை நம்ப வைக்க பார்ப்பார்கள், குழப்ப பார்ப்பார்கள். பெருமான் விக்கிரகம் தானே, அவர் என்ன செய்ய போகிறார்? அவருக்கு ஆகாரம் படைத்தால், பிரசாதங்களை படைத்தால் அவர் என்ன வாயை திறந்து உண்ணுகிறாரா? இல்லையே. மேலும் அவருக்கு இருக்கிற ஆற்றலுக்கு இந்த புளியோதரை தத்யோனம் கொடுத்தாக வேண்டும், இது கொடுக்க தேவையில்லை என்றெல்லாம் பேச தொடங்கினால் நமக்கே கூட, ஆமாம், எதற்கு அவருக்கு இதெல்லாம் செய்ய வேண்டும்? இல்லை, இப்படி சொல்லலாம், என் தகப்பனாரே பரமோதித்து விட்டார், இனிமேல் இந்த தர்ப்பணமும் சாத்தமும் யாருக்கு? இதை போலெல்லாம் பேசும்போது நாம் குழம்புவோம். இதுவும் ஒரு விதமான தாக்குதல், நம்முடைய நம்பிக்கைகளை தகர்ப்பதற்காக தாக்குதல். அந்த சமயத்திலும் நமக்கு உள்ளூர எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. நம்முடைய புத்தி எதிர்க்கும், இல்லை நாம் இப்படித்தான் ஆச்சாரியனிடத்தில் கேட்டிருக்கிறோம், சாஸ்திர புத்தகத்தில் படித்திருக்கிறோம், இவர்கள் குழப்ப பார்க்கிறார்கள், எதிர்க்க வேண்டும் என்று நம்முடைய உள் மனசு எதிர்க்கும், நம்முடைய புத்தி எதிர்க்கும். அந்த சமயத்துக்கு உதவிக்கு வந்தாக வேண்டும். எப்ப வெளியில உதவி கிடைத்ததோ, அதே போல் நல்ல அணுக்கள் எல்லாம் எதிர்க்கும் போதும் உதவி கிடைத்ததோ, அதேபோல் நம்முடைய புத்தி எதிர்க்கும் போதும் உள்ளூர நாம் எதிர்க்கும் போது அதற்கு சத்துவகுணம் அப்படிங்கிற உதவி வேண்டும். நம் உடம்பு முழுக்க முக்குணங்கள் தான் உள்ளன, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அதுல சத்துவகுணம் அதிகமாக இருக்குமானால் அப்ப நம்முடைய புத்தி இந்த மாதிரி மயக்க பேச்சுகளை எதிர்க்கும் போது சத்துவகுணம் உதவி புத்திக்கு வலுவூட்டி மயக்க பேச்சுகளை வெளியே விரட்டிவிடும். இல்லை, நம்ம கிட்ட ரஜோகுணம் தமோகுணம் கூட இருக்குமானால் அப்ப அந்த மயக்கமா பேசுறதே நம்மளை திசை திருப்ப பார்ப்பதை எதிர்க்கும் போது அந்த ரெண்டு குணங்களும் உதவாது. அதனால் புத்தி வலுவிழந்துவிடும், அவர்கள் பேச்சு ஜெயிச்சுவிடும். இந்த மூணாவது நிலைதான் அதி ஜாகிரதையாக இருக்க வேண்டியது. முதல் ரெண்டாவது நடப்பது மருத்துவருக்கு தெரியும் அல்லது ரோடில் இருக்கும் காவலாளிக்கு தெரியும். என்னை யாரான ஒருத்தர் அடிக்க வந்தாலும் வாசலில் இருக்கிறவாளுக்கு தெரியும். நான் நோயோடு போராடி கொண்டிருந்தாலும் மருத்துவருக்கு தெரியும். ஆனால் ஆரோத்தர் என்னை குழப்ப பார்க்க, என் நம்பிக்கையை மாற்ற பார்க்க, அது யாருக்கு தெரியும்? என் மனதுக்குள், எனக்குள் நடக்கிறது இது. அதனால் தான் மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் இறைவன் படைக்கும் போது நமக்குள்ளேயே அந்த எதிர்ப்பு சக்தியை சேர்த்துத்தான் வைத்திருக்கிறார். அந்த சக்தி நன்னாக வேலை செய்ய வேண்டுமானால் அதற்கு இம்யூனிட்டியை வளர்த்துக்கணும்னு இப்போ எல்லா இடத்திலும் சொல்றார்கள் இல்லையா? அது ஒரு பக்கம் உடலுக்கு உண்டான இம்யூனிட்டி. இப்ப நான் சொல்லிட்டு மனதுக்கு உண்டான இம்யூனிட்டி. அந்த எதிர்ப்பு சக்திக்கு எது முக்கியமான உறுதுணை? சத்துவகுணம். அது இருக்க இருக்க எல்லாவற்றையும் சரியா சரியான கண்ணோட்டத்தில் பார்த்து இது சரி இது தப்பு என்று புரிய வைத்து தவறானதை கைவிட்டு சரியானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வைக்கும். அப்படி இல்லாமல் ரஜோகுண தமோகுணம் கூட இருந்தால் நமக்கு இல்லை ஏதோ சொல்லித்து அந்த பாதையில் போக வேண்டாம்னு தோணித்து, இவரோடு நாம் பேச வேண்டாம்னு தோணித்து, அவர் கூப்பிடுற இடத்துக்கு போக வேண்டாம்னு தோணியது, உள் மனசு சொல்லித்துன்னு சொல்லுவோமே, அதை சரியா சொல்லி நம்ம சரியான பாதையில் அழைத்து போக வேண்டுமானால் சத்துவகுணம் வேண்டும். அது இருந்து விட்டால் தானே மனம் தெளிவடைந்து விடும். அதனால் இந்த மூன்று எதிர்ப்புகளும் இருக்கின்றன. அதுல மூணாவது மனம் புத்தி அது சேர்ந்து தேவையற்றதை எதிர்க்கும், குழப்பவாதிகளை எதிர்க்கும். ஆழ்வார்கள் இப்படி சொல்றார்கள், ரிஷிகள் இப்படி சொல்லுவார்கள், அதுதான் சரியா இருக்கும். நம் ஆச்சாரியன் சொன்னபடி இருப்போம், யாராரோ ஏதோ பேசி குழப்பத்தான் செய்வார்கள். ஆனா அதை எதிர்த்து நாம போராடி ஜெயிக்க வேண்டுமானால் புத்தியும் தெளிவாக இருக்க வேண்டும், சத்துவகுணம் இருக்க வேண்டும். அப்ப எங்கு வந்து சத்துவகுணம் நமக்கு பயன்படுகிறது? பல இடங்களில் பயன்பட்டாலும் இது முக்கியமான பயனாயிற்றே.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.